நீங்கள் SPS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sps.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
நேயர்களுக்கு வணக்கம். இன்று நவம்பர் மாதம் 25 தேதி வியாழக்கிழமை. ஆஸ்திரேலிய செய்திகள் வாசிப்பவர் குலசேகரம் சஞ்சயன். நாடாளுமன்றத்தில் தேசிய ஒருமைப்பாடு குறித்த சட்ட முன்வரைவு நேஷனல் இன்டெகிரிட்டி பில் விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது அதனை ஆதரித்து ஆளும் கட்சி உறுப்பினர் பிரிஜெட் ஆச்சர் எதிர்கட்சியினருடன் இணைந்து அது விவாதிக்கப்பட வேண்டும் என்று வாக்களித்ததை சுயேட்சை உறுப்பினர் ஆண்ட்ரூ வில்கி பாராட்டினார். சுயேட்சை உறுப்பினர் டாக்டர் ஹெலன் ஹைன்ஸ் முன்வைத்த தேசிய ஒருமைப்பாடு குறித்த சட்ட முன்வரைவு விவாதிக்கப்பட வேண்டுமென்று பிரிஜெட் ஆச்சர் வாக்களித்தமை தனது 11 ஆண்டுகால நாடாளுமன்ற வாழ்க்கையில் தான் பார்த்த துணிச்சலான செயல் என்று விவரித்த ஆண்ட்ரூ வில்கி பிரிஜெட் ஆச்சரின் துணிச்சலை பாராட்டினார்.
To cross the floor for the sake of integrity, she's a hero. There's one man standing in the road, one man, Scott Morrison. Stop being pig-headed. Swallow your pride and to let an integrity agency be debated and let's legislate it before Christmas.
66 பேர் ஆதரவாகவும் 64 பேர் எதிராகவும் வாக்களித்த பிரேரணைக்கு ஆதரவாக பிரிஜெட் ஆச்சர் மற்றும் லேபர் கட்சி உள்ளிட்ட எதிர்கட்சியினர் வாக்களித்தனர். ஆனால் அறுதி பெரும்பான்மைக்கு 76 வாக்குகள் தேவைப்பட்டதால் அந்த சட்ட முன்வரைவு விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படவில்லை.
We were prevented by an undemocratic technicality. The Prime Minister and the government are standing in the way now of not only the will of the people, but the will of the Parliament. This is an extraordinary moment, I think, in the history of the House of Representatives.
தேசிய ஒருமைப்பாடு ஆணையத்தை அறிமுகப்படுத்துவதாக கோயலிஷன் கட்சி 2018 ஆண்டில் அறிவித்தது. ஆனால் அது குறித்து நாடாளுமன்றத்தில் எந்த சட்ட முன்வரைவும் இதுவரை அறிமுகப்படுத்தப்படவில்லை. COVID-19 பெருந்தொற்றிலிருந்து நாட்டின் பொருளாதாரத்தை மீட்டெடுக்கும் முயற்சிகளில் துறைசார் நிபுணர்கள் இந்நாட்டில் தங்கி வேலை செய்வதை அரசு எளிதாக்குகிறது என்று குடிவரவு, குடியுரிமை, புலம்பெயர்ந்தோர் சேவைகள் மற்றும் பல் கலாச்சார விவகாரங்களுக்கான அமைச்சர் அலெக்ஸ் ஹாக் கூறினார். விசா முறைகளில் அறிமுகப்படுத்தப்படும் மாற்றங்கள் குறிப்பாக துணைப்பிரிவு 482 விசா வைத்திருப்பவர்கள் மற்றும் முன்னர் வழங்கப்பட்ட துணைப்பிரிவு 457 விசா வைத்திருப்பவர்கள் நிரந்தர குடியுரிமை பெறுவதை இலகுவாக்கும் நோக்கத்துடன் இந்த மாற்றங்கள் அறிமுகப்படுத்தப்படுகின்றன என்று அவர் கூறினார். ஸ்கில்ட் ரீஜனல் விசாக்கள் துணைப்பிரிவு 489, 491 மற்றும் 494 வைத்திருப்பவர்களின் விசா காலாவதியாகும் நாள் பிற்போடப்படும். அத்துடன் வெளிநாடுகளில் சுற்றுலா விசா பெற்றவர்களுக்கும் அடுத்த வருடம் ஜூன் மாத முடிவிற்குள் விசா பெறுவதற்கு அல்லது விசா காலாவதியாகும் நாளை பிற்போடுவதற்கு கட்டணம் அறவிடப்பட மாட்டாது. அரசு அறிமுகப்படுத்தும் ரிலிஜியஸ் டிஸ்கிரிமினேஷன் பில் மத பாகுபாடு சட்ட முன்வரைவு நடைமுறைக்கு வந்தால் பணியிடங்களில் பாகுபாடுகள் காட்டப்படுவது இலகுவாகும் என்று பலர் கவலை தெரிவித்துள்ளார்கள். இந்த சட்ட முன்வரைவு தற்போதைய வடிவத்தில் முதலாளிகள் மற்றும் அமைப்புகளுக்கு நம்பிக்கை அடிப்படையில் தொழிலாளர்களுக்கு எதிராக பாகுபாடு காட்டுவதற்கு விலக்கு அளிக்கிறது என்று தி ஆஸ்திரேலியன் கவுன்சில் ஆஃப் ட்ரேட் யூனியன்ஸ் ACTU என்ற தொழிற்சங்கத்தின் கூட்டமைப்பு கூறுகிறது. புகார் எழுப்பும் அல்லது தங்கள் சொந்த உரிமைகளுக்காக குரல் கொடுக்கும் தொழிலாளர்களுக்கு எதிரான பாகுபாட்டை மறைப்பதற்கு இந்த சட்டங்கள் பயன்படுத்தப்படும் ஆபத்து உள்ளது என்று ACTU தலைவர் மிஷல் ஓனியோ கூறினார்.
It'll allow employers to make humiliating, inappropriate and harmful comments about women, LGBTIQI people, people with disability and a range of other marginalised communities. And it overrides current anti-discrimination laws. So we're concerned that basically by protecting against one form of discrimination, it seems to be justifying discrimination in other forms.
இந்த சட்ட முன்வரைவு குறித்து செனட் விசாரணையை விரைந்து நிறுவும் முயற்சியை நிறுத்துமாறு லேபர் கட்சி அரசுக்கு அழைப்பு விடுத்துள்ளது. வழமையான நாடாளுமன்ற செயற்பாட்டிற்கு மாறாக ஒரு விரைவான செனட் விசாரணைக்கு அழுத்தம் கொடுப்பதன் மூலம் அரசு அதிரடியாக இதனை நடைமுறைப்படுத்த முயல்கிறது என்று எதிர்க்கட்சியான லேபர் கட்சியின் சட்டத்துறை குறித்த பேச்சாளர் மார்க் ட்ரீஃபஸ் கூறினார். வாக்காளர்களுக்கு அடையாள அட்டைகள் அறிமுகப்படுத்தப்பட வேண்டுமென்ற அரசின் திட்டத்தை நாடாளுமன்ற குழு நிராகரித்தது. அடுத்த ஆண்டு மே மாதத்திற்குள் நடைபெற இருக்கும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னதாக சட்டம் இயற்றுவதற்கு அரசு முயற்சிக்கும் வேளையில் இதுகுறித்து எதிர்க்கட்சிகளையும் உள்ளடக்கிய நாடாளுமன்றத்தின் மனித உரிமை குழு கவலை தெரிவித்துள்ளது. வாக்களிக்க முன்னர் ஓட்டுநர் உரிமம், டிரைவர்ஸ் லைசன்ஸ் அல்லது மருத்துவ அட்டை, மெடிக்கேர் கார்டு போன்ற அடையாள அட்டைகளை காட்டி வாக்காளர்கள் தங்கள் அடையாளத்தை நிரூபிக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்தினால் பூர்வீக குடிமக்கள், தொலைதூர இடங்களில் வாழ்பவர்கள் மற்றும் வீடற்ற மக்கள் பாதிக்கப்படுவார்கள் என்று இந்த குழு எச்சரித்துள்ளது. கோவிட்-19 பெருந்தொற்று நோய் தொடங்கிய காலத்திலிருந்து முதன்முறையாக வேலை தேடுபவர்கள் தமது கடமைகளை நிறைவேற்றாவிட்டால் மதிப்பீடுகளை குறைக்கும் முறையை அரசு மீண்டும் தொடங்கியுள்ளது. தாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சென்ட்ரலிங் கூறும் நடவடிக்கைகள் அர்த்தமற்றவை என்று அங்கிலிக்கே ஆஸ்திரேலியா நடத்திய ஒரு அண்மை ஆய்வில் கருத்து கூறியவர்களில் 79% பேர் நம்புகிறார்கள். மிகச்சிலரே சென்ட்ரலிங்க் வழங்கும் அறிவுரைகள் உண்மையில் ஊதியம் பெறும் வேலையை கண்டுபிடிக்க உதவுகின்றன என்று நம்புகிறார்கள் என்று அது வெளியிட்டுள்ள ஒரு அண்மை அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. சென்ட்ரலிங்க் விட்ட பிள்ளைகள் காரணமாக மானிய தொகை அதிகமாக வழங்கப்பட்டவர்களின் பணத்தை கோரி சென்ட்ரலிங்க் அதிக அழுத்தம் கொடுக்கிறது என்று தாம் கண்டறிந்ததாக அங்கிலிக்கே ஆஸ்திரேலியா நிர்வாக இயக்குனர் கேசி சேம்பர்ஸ் கூறினார்.
But what happens is that Centrelink raises these debts on people, often without even telling them, and the person themselves then has to fight this. And not only do they have to fight a huge bureaucracy, which assumes they're guilty until they can do something to prove otherwise, but doesn't inform them of where the debts come from, and often either cuts completely or reduces their benefit in the meantime.
இனி இன்றைய நாணய மாற்ற நிலவரம். ஒரு ஆஸ்திரேலிய டாலர் 72 அமெரிக்க சதங்கள், 145 இலங்கை ரூபாய் 8 சதங்கள், 53 இந்திய ரூபாய் 71 காசுகள், 99 சிங்கப்பூர் சதங்கள், 3.04 மலேசிய ரிங்கிட். இனி விளையாட்டு செய்தியில் டென்னிஸ். ஏடிபி கோப்பைக்கான போட்டி அடுத்த ஜனவரி மாதம் ஆஸ்திரேலியன் ஓபன் போட்டிகளுக்கு முன்னதாக சிட்னியில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜனவரி 17 முதல் 30 வரை மெல்பர்ன் பார்க்கில் நடக்கும் ஆஸ்திரேலியன் ஓபன் போட்டிக்கு முன்னராக நாடு முழுவதும் 17 போட்டிகள் நடத்தப்படும். கோவிட-19 பெருந்தொற்று காரணமாக கடந்த முறை பல டென்னிஸ் போட்டிகள் நிறுத்தப்பட்டன. ஏடிபி கோப்பைக்கான போட்டிகள் சிட்னி, அட்லைட், மெல்பர்ன் மற்றும் விக்டோரிய மாநிலத்தின் பிராந்திய இடங்களிலும் நடத்தப்படும். செய்திகளில் இறுதியாக நாளைய வானிலை முன்னறிவித்தல். பெர்த் வெயில் நாள் 34 செல்சியஸ், அடிலைட் மிகமூட்டமான நாள் 21 செல்சியஸ், மெல்பர்ன் மழை நாள், வேகமாக காற்று வீசலாம் 20 செல்சியஸ், ஹோபார்ட் மிகமூட்டமான வானிலை 15 செல்சியஸ், கேன்பரா புயலடிக்க வாய்ப்புண்டு, பலமாக காற்று வீசும் 16 செல்சியஸ், சிட்னி காலையில் புயலடிக்க வாய்ப்புண்டு, மழை நாள் 21 செல்சியஸ், பிரிஸ்பர்ன் மழை நாள், புயலடிக்க வாய்ப்புண்டு 27 செல்சியஸ், டாவின் மழை நாள், புயலடிக்க வாய்ப்புண்டு 34 செல்சியஸ். இத்துடன் SBS தமிழ் ஒலிபரப்பு வழங்கும் செய்திகள் நிறைவு பெறுகிறது.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? Apple Podcast, Google Podcast, Spotify என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.